அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் ரத்னா. பலருக்கு புத்தகம் வாசிப்பதில் சிரமம் இருக்கும். அவர்களுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த முயற்சி, புத்தகம் வாசித்தல். என் கையில் இருக்கும் புத்தகம் பெண் ஏன் அடிமையானால், எழுதியது தந்தை பெரியார். முதல் பகுதியாக ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் எழுதியதை படிப்போம். பெண்ணடிமை ஒழிக்க வந்த வீரர். பெண்களை சூத்திரர்களான நாலான் சாதியினரை விட கீழாக மதிக்க வேண்டியவர்கள் என்கிறது மனு தர்மம். இந்து மதம் என்ற ஆரிய மதம் பெண்களை வெறும் உயிரற்ற பொருளாகத்தான் நினைக்க வைக்கிறது. பெண்களை ஆண்களுக்கு குற்றவியல் செய்யும் நிபந்தனையற்ற அடிமைகளாக நினைக்கும் போக்கை நமது சமுதாயத்தின் சரிப்பகுதி மக்களான பெண்கள் சமுதாயம் எதற்கும் லாய்க்கற்ற பயனற்ற பதுமைகளாக இருக்கும் நிலையை மாற்ற சுமார் 50 ஆண்டுகளாக பாடுபட்டு வரும் தந்தை பெரியார் அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு தான் இது. ரசல் அவர்களது மேரேஜஸ் அண்ட் மாரல்ஸ், திருமணங்களும் ஒழுக்கமும் என்ற நூல் எவ்வளவு பெரியதொரு புரட்சியை உண்டாக்கியதோ அதைவிட பெரும் புரட்சிக்குரிய நூலாகும் இந்நூல். மேற்கு தந்த சீரிய பகுத்தறிவுவாதியான பெட்ரரன் ரசல் அவர்களது இந்நூல் அந்நூல் கையாளும் கருத்துகள் உவமை ஒற்றுமை உள்பட தந்தை பெரியார் அவர்களது இந்நூலில் இருக்கின்றன. சிறந்த சிந்தனையாளர்கள் எப்படி ஒரே பாணியில் சிந்திக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். பெண்ணடிமை ஒழிக்க வந்த ஐயாவை அடையாளம் கண்டுதான் தமிழ்நாட்டு தாய்குலம் பெரியார் என்று தந்தைக்கு தனிப்பெரும் பட்டம் தந்து தனது நன்றி உணர்வை தந்தைக்கு காட்டியது எவ்வளவு பாராட்டுக்கு உரியது. அடுத்த பக்கம் பொருளடக்கம். முதல் அதிகாரம் கற்பு, இரண்டாம் அதிகாரம் வள்ளுவரும் கற்பும், மூன்றாம் அதிகாரம் காதல், நான்காம் அதிகாரம் கல்யாண விடுதலை, 5 மறுமணம் தவறல்ல, 6 விபச்சாரம், 7 விதவைகள் நிலைமை, 8 சொத்துரிமை, 9 கற்பத்தடை, 10 பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும். மொத்தமாக 74 பக்கங்கள். அடுத்த பக்கமாக பிரசுரிப்போர் முன்னுரை. பகுத்தறிவு, நல்வாழ்க்கை, மனித ஜீவ அபிமானம் முதலியவைகளை அதிதீவிரமாய் பிரச்சாரம் செய்ய தோன்றிய சுயமரியாதை இயக்கத்தின் வெளியீடாக பெண் ஏன் அடிமையானால் என்னும் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக ஜனத்தொகையில் ஒரு பாதியாய் மக்களின் தோற்றத்திற்கு நிலைகளாய் விளங்கும் பெண்ணுலக கற்பு, காதல், விபச்சாரம், கைமை, சொத்துரிமை இன்மை முதலிய கட்டுப்பாடுகள் எனும் விலங்குகளால் தளையப்பட்டு மூட நம்பிக்கை என்னும் அந்தகார இருளில் அகப்பட்டு கொண்டு அல்லற்பட்டு வருவது மக்களின் உலக விடுதலைக்கும் வருங்கால மக்களின் பகுத்தறிவு வளர்ச்சிக்கும் சுயமரியாதைக்கும் தடையாயிருப்பதை எண்ணி பகுத்தறிவு சுடரொளி காட்டி கட்டுப்பாடு என்னும் விலங்கை யொடித்து கர்ப்பத்தடை, சொத்துரிமை முதலியவைகளை பெற்று சுதந்திரம் பெற இந்நூல் பெண்ணுலகில் ஓர் தலைகீழ் புரட்சியை உண்டாக்க சிறந்த கருவியாகும். இந்நூலில் கண்ட அபிப்பிராயங்களே பெரிதும் பெண்கள் சம்பந்தமாய் இந்திய பகுத்தறிவாளிகளாகிய சுயமரியாதைக்காரர்களின் அபிப்பிராயமாகும். ஏனெனில் இந்நூல் சுயமரியாதை இயக்க ஸ்தாபகர் பெரியார் இ.வே. ராமசாமி அவர்களால் பல சந்தர்ப்பங்களில் எழுதப்பட்டவைகளை திரட்டி வெளியிடப்படுவதாகும். பெண்கள் விடுதலையின் பேரிலும் பகுத்தறிவு வளர்ச்சியின் பேரிலும் அவர் கொண்ட தோழர்கள் பெண்ணுரிமை பேண தர்க்க ரீதியாய் எழுதப்பெற்ற இந்நூலை வாங்கி படிப்பதோடு மட்டுமல்லாது நாடெங்கும் பரவும்படி செய்வார்கள் என்றும் பெரிதும் நம்புகிறோம். இங்கனம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். அடுத்த பக்கமாக முகவுரை, எழுதியது ஈ வே ராமசாமி அவர்கள், ஈரோடு 1/1/1941 எழுதப்பட்ட கட்டுரை. பெண் ஏன் அடிமையானாள் என்னும் இப்புத்தகத்தில் கண்ட விஷயங்களுக்கு பிரசூரிப்போரின் விருப்பப்படி முகவுரை என்று சில வரிகளாவது எழுத வேண்டியது அவசியம் என்றே கருதுகிறோம். ஏனெனில் இதில் கண்ட விஷயங்கள் இதுவரை மக்களிடையே இருந்து வருகின்ற உணர்ச்சிகளுக்கும் ஆதாரங்களுக்கும், மனித சமூக கட்டுப்பாடு, ஒழுக்கம், ஆச்சாரம், மத கொள்கை, சாஸ்திர விதி என்பனவாகியவற்றிற்கும் பெரிதும் முரணாகவும், புரட்சித்தன்மை போன்ற தலைகள் மாறுபாடான அபிப்பிராயங்கள் கொண்டதாகவும், சாதாரண மக்களுக்கு காணப்படுமாதலால் இப்படிப்பட்ட மக்களிடம் வெறும் நியாய உறுதியையும் பகுத்தறிவு உறுதியையும் கொண்டு ஒரு விஷயத்தை மெய்ப்பித்து புகுத்திவிடலாம் என்று எண்ணிவிட முடியாது. மேலும் ஒரு அபிப்பிராயமானது எவ்வளவு நியாயமாய் இருந்தாலும் பகுத்தறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் விளங்க முடிந்த உண்மையானாலும், பழக்க வழக்கத்தை சொல்லியோ, சாஸ்திர ஆதாரத்தை சொல்லியோ, மத கொள்கையை சொல்லியோ வெகு சுலபத்தில் யாரும் ஒரு சிறு பகுத்தறிவு ஞானமோ நடுநிலை லட்சியமோ இல்லாது ஆட்சேபித்து மறுப்பு கூறி அதற்கு பழிப்பை உண்டாக்கிவிடலாம் என்பதோடு, அம்மறுப்புகளையும் பழிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் பாமர மக்களை சுலபத்தில் செய்துவிடலாம். ஆதலால் இதற்கு தக்க சமாதானம் சொல்லி மெய்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதற்காக முகவரை எனும் பெயரால் சில வரிகளை எழுதுகிறோம். இப்புத்தகத்தின் முதலாவது அத்தியாயமாகிய கற்பு எனும் விஷயத்தில் முக்கிய கருத்தெல்லாம் மக்கள் ஆண் பெண் என்ற இரு சாராரில் பெண்களுக்கு மாத்திரமே அது கற்பு வலியுறுத்தப்படுகிறதென்றும், இவ்வலியுறுத்தலே பெண்ணை அடிமையாக்குவதற்கும் பெரிதும் காரணமாய் வந்திருக்கிறதென்றும், ஆண் பெண் இருவரும் சரிசமமான சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என்கிற நிலையை ஏற்பட வேண்டுமானால் மேற்கண்ட கற்பு என்பதன் அடிப்படையான லட்சியமும் கொள்கையும் மாற்றப்பட்டு அது விஷயத்தில் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்று போன்ற நீதி ஏற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தப்படுவதாகும். இரண்டாவது அத்தியாயமான வள்ளுவரும் கற்பும் என்னும் அத்தியாயத்தின் நோக்கம் என்னவென்றால், நீதி நூல்கள் என்பவைகள் எப்படிப்பட்ட பெரியோர்களால் எழுதப்பட்டவைகள் என்றாலும், அவை அக்கால நிலையையும் எழுதப்பட்ட கூட்டத்தின் சௌகரியங்களையும் அனுசரித்து எழுதப்பட்டதென்றும், மற்றும் ஒரு நீதியானது எக்காலத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் எல்லா கூட்டத்தாருக்கும் சௌகரியமாகவும் பொதுவாகவும் இருக்கும்படியாக எழுத முடியாதென்றும், ஆதலால் எந்த கொள்கையும் எக்காலத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் எல்லோருக்கும் சௌகரியமாய் இருக்கும் என்றும் கருதி கண்மூடித்தனமாய் குரங்கு பிடிவாதமாய் பின்பற்றக்கூடாது என்றும் வலியுறுத்த எழுதப்பட்டதாகும். மூன்றாவது அத்தியாயமான காதல் என்பது ஒரு தெய்வீக சக்தியால் ஏற்பட்டதென்றும், அது என்றும் மாற்றப்பட முடியாதது என்றும், ஆதலால் ஒரு தடவை காதல் என்பது ஏற்பட்டுவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் பிறகு அதை மாற்றிக்கொள்ளக்கூடாதென்றும் சொல்லப்படும் நிர்பந்தங் காதலை பொய் என்று எடுத்துக்காட்டவும், காதல் என்பது ஒரு ஆசை என்றும், அந்த ஆசை ஏற்படவும் மறைந்து போகவுமான தன்மையை கொண்டதென்றும், அதுவும் ஆசைப்படுபவர்கள் திருப்தியையும் நலத்தையும் பலத்தையுமே அஸ்திவாரமாய் கொண்டதே ஒழிய வேறு எதையும் பொறுத்ததல்ல என்றும் எடுத்துக்காட்டு எழுதப்பட்டதாகும். நான்காவது அத்தியாயமாகிய கல்யாண விடுதலை என்பது அதுபோலவே அதாவது கல்யாணம் என்பது ஆண் பெண் இவர்களுடைய வாழ்க்கை சௌகரியத்திற்கு ஏற்பட்ட ஓர் ஒப்பந்த விழாவே ஒழிய அதில் எவ்வித தெய்வீகத்தன்மை என்பதும் இருக்க நியாயமில்லை என்பதையும், அப்படிப்பட்ட கல்யாணம் என்பதும் இரு பாலர்களுடைய வாழ்க்கை சௌகரியத்திற்கு ஒத்து வரவில்லையானால் ரத்து செய்துவிட தக்கதே என்பதையும் விளக்க எழுதப்பட்டதாகும். 5வது அத்தியாயமாகிய மறுமணம் தவறல்ல என்பதும், முன் அத்தியாயத்தை அனுசரித்தும் ஒரு தரம் கல்யாணம் செய்தோர் மறுபடியும் கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வது தவறு என்று சொல்வதை கண்டித்தும், கல்யாணம் என்பது முன் குறிப்பிட்டது போல ஆண் பெண் இருவர் வாழ்க்கை சௌகரியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏற்றதே ஒழிய வேறில்லை என்றும், அது அப்படி இல்லாமல் போகுமாயின் ஒரு தடவை கல்யாணம் செய்து கொண்டோமே, இரண்டு பேரும் உயிருடன் இருக்கிறோமே, இனி எப்படி இதில் யாராவது ஒருவர் மறுமணம் செய்து கொள்வது என்று மயங்காமலும் இந்நிலையில் முன்மணம் செய்து கொண்ட பெண்ணின் கதியோ அல்லது ஆணின் கதியோ என்ன ஆவது என்பதாய் கருதி ஒருவருக்கு அசௌகரியம் ஏற்படுமோ என்பதற்காக ஒருவர் கஷ்டப்படுவது என்பதை கண்டிக்கவும், மறுமண முறையை இருவரும் கை கொண்டால் யாருக்கும் கஷ்டம் ஏற்படாது என்பதை வலியுறுத்தவும், இன்னென்ன சந்தர்ப்பங்களில் மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் விளக்கமும் எழுதப்பட்டதாகும். 6வது அத்தியாயமானது விபச்சாரம் என்னும் தலைப்பு கொண்ட அத்தியாயம். விபச்சாரம் என்னும் குற்றம் சுமத்தப்படுவதானது பெண்ணுக்கே உரித்தாயிருக்கின்றதே தவிர அது உலக வழக்கில் ஆணுக்கு சம்பந்தப்படுவது இல்லை என்றும், இதனால் ஆண்கள் தாராளமாய் விபச்சாரம் செய்யவும் அதனால் பெண்களுக்கு கஷ்டம், நஷ்டம், வியாதி, வாழ்க்கை இன்பமின்மை முதலிய துன்பங்கள் ஏற்பட இடமாயிருக்கிறதென்றும், விபச்சாரம் என்பது எந்த பொருளிலாவது குற்றமாகுமானால் அது இரு பாலருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தவே அநேக தத்துவ அனுபவ உண்மைகளை கொண்டு எழுதப்பட்டதாகும். 7வது அத்தியாயமாகிய விதவைகள் நிலைமை.